நேர்காணல் பகுதியில் வே அரவிந்த் சுப்பிரமணியத்துடன் அரவிந்தின் உரையாடல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஆன்மீக செம்மல் சாஸ்தா வியாசர், ஸ்ரீ வித்யா உபாசக சிரேஷ்ட என்றெல்லாம் கௌரவிக்கப்படும் இளைஞர் அரவிந்த் சுப்பிரமணியம் MBA பட்டதாரி, கோவையில் வசிக்கிறார். சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர், எழுத்தாளர், மனிதவள மேம்பாட்டு பயிற்றுனர். தமிழ், ஆங்கிலம், மலையாளம், சம்ஸ்கிருதம் என பன்மொழி அறிவு உடையவர். சாஸ்தா பற்றி விரிவாக ஆராய்ந்து பல கட்டுரைகள், நூல்களை எழுதியிருக்கிறார். சபரிமலை ஆலய வழிபாடு குறித்து உச்ச நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு விசாரணையில் இவரது பங்களிப்பும் உண்டு. ஆன்மீகம் மற்றும் உபாசனை குறித்து ஆழமான அறிவும் அனுபவமும் உடையவர். ஐயனின் ஆலய தரிசனம், அகோபிலம், மகாபலம், திதி நித்யா தேவியர், அம்பிகை அருள்வலம், விநாயகர் விஜயம் போன்ற இவரது ஆன்மீக தொடர்கள், சக்தி விகடன், ஞான ஆலயம், தீபம், ஜெகத்குரு போன்ற இதழ்களில் வெளியாகி மிகுந்த வரவேற்பை பெற்றவை. அவருடன் உரையாடியதில் இருந்து MBA பட்டதாரியான உங்களுக்கு சாஸ்தாவை பற்றி ஆய்வு செய்யவும் புத்தகங்கள் எழுதவும் உந்துதல் தந்தது எது? நான் பட்டதாரியானது மிக பின்னாளில்தான். முதலில் உள்ளே புகுந்தது சாஸ்தா தான். குடும்பத்தில் 4-5 தலைமுறைகளாக சபரிமலை யாத்திரை தொடர்கிறது. 1920களிலிருந்து எனது கொள்ளுப்பாட்டு நாட்டில் CV சீனிவாச ஐயர் சபரிமலைக்கு சென்று கொண்டிருந்ததாக ஆவணங்கள் எங்களிடம் உள்ளன. அதற்கு எத்தனை தலைமுறைக்கு முன் குடும்பத்தில் சபரிமலை யாத்திரை தொடங்கியது என்பது தெரியாது. அந்த பாக்கியத்தினால் 4.5 வயதில் எனது முதல் சபரிமலை யாத்திரை தொடங்கியது. சிறு வயதிலிருந்தே பலவிதமான நூல்களை வாசிக்கும் பழக்கம் இருந்தது. அதனால் 10-12 வயதிலேயே பலவிதமான சந்தேகங்கள் எனக்குள் எழ ஆரம்பித்தன. பூரணி புஷ்கலி சமேதன் என்று சொல்லப்படும் சாஸ்தா சபரிமலையில் பிரம்மச்சாரியாக இருப்பது ஏன்? இஸ்லாமியரான வாவர் புராணகால மணிகண்டனுக்கு எப்படி நண்பராக இருந்திருக்க முடியும் என்பது போன்ற பல சந்தேகங்கள் எழுந்தன. பெரியவர்கள் பலருக்கு கடிதம் எழுதினேன், பதில் வரவில்லை. நேரில் சென்று கேட்டபோது கிடைத்த பதில்கள் எனக்கு திருப்திகரமாக இல்லை. என்னுடைய சொந்த புரிதலுக்காக புராணங்களையும் தந்திர கிரந்தங்களையும் பண்டைய பாடல்களையும் நூல்களையும் தேடி தேடி படித்தேன். அப்படி எனது சொந்த புரிதலுக்காக நான் சேகரித்த தகவல்கள் பின்னாளில் நூல்களாயின. இந்த தகவல் தேடல் என்னுடைய 13வது வயதில் தொடங்கியது. 8ஆம் வகுப்பு படிக்கும் போது தொடங்கிய தேடல் 25வது வயதில் MBA பட்டதாரியான பிறகு நூலாக வெளிப்பட்டது. தமிழகமெங்கும் வழிபடப்படும் ஐயனாரும் கேரளத்தின் ஐயப்பனும் ஒன்றா? வேறு வேறு தெய்வங்களா? ஒரே தெய்வம் என்றால் இங்கு பூரணை புஷ்கலையோடு வழிபடப்படுபவர் பிரம்மச்சாரி ஐயப்பனாக கேரளாவில் வழிபடப்படுவது எப்படி? ஒரே தெய்வத்துக்கு சாஸ்தனார், ஐயனார், ஐயப்பன் என்று வெவ்வேறு பேர்கள் ஏன்? தமிழகம், கேரளம் மட்டும் இல்லை, பாரத பூமி முழுவதும், ஏன் உலகம் முழுவதிலும் சாஸ்தா வழிபாடு இருந்திருக்கிறது. இது பற்றி நான் பல பேட்டிகளிலும் சொற்பொழிவுகளிலும் சொல்லி வருகிறேன். சாஸ்தா என்று சொல்லப்படும் ஹரிஹர புத்திரன் என்ற அந்த மூர்த்திதான் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார். தமிழகத்தில் ஐயனார், கேரளத்தில் ஐயப்பன், வடதேசங்களில் தேவோத்தமன், குஜராத் பகுதிகளில் ரைவதன், இன்னும் பல இடங்களில் பல்வேறு வடிவங்களிலும் பெயர்களிலும் சாஸ்தா வழிபாடு உலகெங்கும் வியாபித்திருந்தது. ஐயனாரும் ஐயப்பனும் ஒருவர்தானா என்றால் சந்தேகமில்லாமல் ஒருவர்தான். வேறு வேறா என்றால் ஒரு வகையில் வேறு வேறுதான். மகாவிஷ்ணுவும் கிருஷ்ணனும் ஒன்றா என்றால் ஒன்றுதான், ஆனால் வேறு வேறு என்பது போல 10 அவதாரங்கள் எடுத்த மகாவிஷ்ணுவின் ஓர் அவதாரம்தான் கிருஷ்ணன். அதே போல 8 அவதாரங்கள் சாஸ்தாவுக்கு உண்டு. அந்த அவதாரங்களில் முக்கியமான அவதாரம் மணிகண்டன் என்று சொல்லப்படும் அவதாரம். ஆதி சாஸ்தாவுக்கு பூரணை புஷ்கலே என்று இரு மனைவியர். அவரே மற்றொரு அவதாரமாக ஆரிய சாஸ்தா என்ற பெயரில் அவதாரம் செய்த போது பிரபா என்ற மனைவியும் சத்யகன் என்ற மகனும் அமைந்தனர். அவரே மணிகண்டனாக அவதரித்து பிரம்மச்சரிய கோலத்தில் சபரிமலையில் வீற்றிருக்கிறார். மக்களுடைய புரிதலை அனுசரித்தும் தேச வழக்கத்தை அனுசரித்தும் இம்மாதிரியான பெயர் மாறுபாடுகள் காணப்படுகின்றன. விநாயக பெருமானை வட இந்தியாவில் கணபதி என்பார்கள், நாம் பிள்ளையார் என்போம். இது பெயர் மாறுபாடு மட்டும்தான், மூர்த்தி ஒருவரே. கந்த கடவுளை வடநாட்டில் கார்த்திகேயன் சுவாமி என்பார்கள், நாம் முருகன் என்கிறோம். அதுபோலத்தான் சாஸ்தாவை கேரளத்தில் ஐயப்பன் என்கிறார்கள், தமிழகத்தில் ஐயனார் என்கிறார்கள். ஒரு சிலர் கேரளத்திலும் தமிழகத்திலும் வட இந்தியாவிலும் சாஸ்தா என்ற பெயரிலேயே அழைக்கிறார்கள். முருகன் வழிபாடு, திருமால் வழிபாடு போன்றவற்றிற்கு இலக்கிய ஆதாரம் உள்ளது போல் ஐயப்பன் வழிபாட்டிற்கும் பண்டைய இலக்கியங்களில் ஆதாரம் உள்ளதா? முருகன் வழிபாடு, திருமால் வழிபாடு போல ஐயப்பனாகிய சாஸ்தாவினுடைய வழிபாடும் பண்டைய தமிழகத்தில் பரவி இருந்தது. சிலப்பதிகாரத்தில் கூட கணாத்திரம் உரைத்த காதையில் உச்சிக்கிழான் கோட்டம், ஊர்கோட்டம், வேல்கோட்டம், வச்சிரக்கோட்டம், புறம்பனையான் வாழ்கோட்டம் என்று சொல்லுகிற இடத்தில் அரும்பத உரையாசிரியர் மாசாத்தன் புறம்பு அணைந்தவிடம் புறம்பனை ஆயிற்று என்று சாஸ்தாவின் வழிபாடு அங்கு இருந்ததை தெளிவாக சுட்டுகிறார். அதே சிலப்பதிகாரத்தில் இந்திர விழா பகுதியில் பிடர்த்தலை கொடுவரியுற்றி என்ற சொற்றொடருக்கு உரை எழுதும் போதும் அங்கே கரிகால் பெருவளத்தான் சாத்தன் அருளால் செண்டினை பெற்று மேருவை அழித்து திரித்த வரலாறு கூறப்படுகிறது. கச்சி வளை கச்சி காமக்கோட்டம் காவல் மெச்சி இனிதிருக்கும் மெய்சாத்தன் கைச்செண்டு கம்ப கழிற்று கரிகால் பெருவளைத்தான் பெருவளத்தான் செம்பொற்கிரி திரித்த செண்டு என்கிற பழந்தமிழ் பாடலை மேற்கோள் காட்டலாம். சேரமான் பெருமான் நாயனார் திருக்கைலாய ஞான உலா பாடும்போது கதக்காரி வாமன் புறவி மேல் வந்தணைய என்று சாஸ்தாவை பாடுகிறார். மேலும் மற்றொரு சிறப்பாக பெரிய புராணத்தில் சேரமான் பெருமான் பாடிய இந்த திருக்கைலாய ஞான உலாவை பூவுலகில் திருப்பிடவூர் என்னும் ஊரில் சாஸ்தாவே கொண்டு வந்து வெளியிட்டதை சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். திருமூலர் திருமந்திரத்திலும் ஆங்கு வடமேற்கில் ஐயனார் கோட்டத்தில் என்று ஐயனாரின் கோட்டத்தை பற்றி அது எங்கு அமைந்திருக்கிறது என்பதை பற்றி குறிப்புகள் காண கிடைக்கின்றன. அப்பர் தன்னுடைய பாடல்களில் சாத்தனை மகனாய் வைத்தார் என்கிறார். ஒட்டக்கூத்தர் தக்கையாக பழனியில் சாத்தனை அம்பிகையின் மகனாக குறிப்பிடுகிறார். இப்படி நிறைய சொல்லலாம். சில சிவாலயங்களில் சாஸ்தா உபதெய்வமாகவும் ஆலயத்தின் காவல் தெய்வமாகவும் உள்ளார். கிராமப்புறங்களிலோ தனி ஆலயத்தில் வழிபடப்படுகிறார். இந்த மாறுபாடு ஏன்? ஆலயம் ஒன்றை நிர்மாணிக்கும் போது அது எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது என்பதை பொறுத்து தேவதைகளின் ஸ்தானங்கள் மாறுபடும். சிவ ஆகமங்களின்படி கட்டப்படும் ஆலயத்தில் சிவனே பிரதான தேவதை. பல சிவாலயங்களில் மகாவிஷ்ணு சந்நிதி இருப்பதை பார்க்கலாம். மகாவிஷ்ணு அங்கே உபதேவதை தான். அதே போல வைஷ்ணவ ஆகமப்படி கட்டப்படும் கோவில்களில் மகாவிஷ்ணு தான் பிரதான தேவதை, மற்ற எல்லா தேவதைகளும் உபதேவதைகளே. இதனால் தெய்வங்களின் தன்மையில் மாறுபாடோ ஏற்றத்தாழ்வோ இல்லை. அந்தந்த சம்பிரதாயத்தை ஒட்டி அமைகின்ற ஒரு மரபு இது. இதனால் அவர்களை வேறு இடங்களில் தனி தேவதைகளாக வழிபடக்கூடாது என்று ஏதும் இல்லை. எப்படி சிவாலயங்களில் விஷ்ணுவை இருந்தால் ஒரு தனி தேவதையாக வழிபடுகிறோமோ, விஷ்ணு ஆலயங்களில் எத்தனையோ தேவதைகள் இருந்தாலும் அந்தந்த தேவதைகளை தனியாக வழிபடுகிறோமோ, அதுபோலத்தான் சாஸ்தா வழிபாடும். தனிப்பெரும் தெய்வமாக பரம்பொருள் வடிவமாக சாஸ்தாவை கண்டு வழிபடும் மரபும் உண்டு. சாஸ்தாவை பரபிரம்மமாகவே போற்றி வழிபடும் பண்டைய புராண நூல்களும் உண்டு. அடிப்படையில் ரட்சண தேவதை என்கிற காரணத்தால் ஒவ்வொரு குரோசத்துக்கும் சாஸ்தாவுடைய ஆலயம் அமைக்கப்பட வேண்டும் என்பது பண்டைய கால நகர நிர்மாண விதி. அதன்படி காக்கும் தெய்வமாக விளங்கும் சாஸ்தா கிராமப்புறங்களில் காவல் தெய்வமாக நிர்மாணிக்கப்படுகிறார். நகரங்களிலும் மலைகளிலும் வனங்களிலும் நிர்மாணிக்கப்படுகிறார். ஒவ்வொரு இடத்திலும் சாஸ்தாவை நிர்மாணிக்கும் போது அவருடைய ரூப பேதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் பண்டைய ஆகம சில்ப சாஸ்திர நூல்கள் அறுதியிட்டு கூறியிருக்கின்றன. சபரிமலைக்கு குறிப்பிட்ட வயது எல்லைக்குள் உள்ள பெண்கள்தான் செல்லலாம் என்பதற்கு முக்கியமான காரணம் என்ன? இது குறித்த உச்ச நீதிமன்ற விசாரணையில் தங்களின் பங்கு என்ன? அதற்கு அடிப்படையான காரணம், சபரிமலை ஒரு தபோ பூமி. அந்த ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் தவ வேட்கை கொண்ட முக்தியை மட்டுமே லட்சியமாக கொண்ட விரத நெறிமுறைகளை கடைபிடிப்பவர்கள் மட்டுமே செல்ல வேண்டும். இதற்கான அடிப்படை நூல் ஸ்ரீ பூதநாத உபாக்கியானம், சபரிமலையின் புராண நூல் இதுதான். இந்த நூலில் சபரிமலைக்கு வந்து என்னை தரிசிக்க விரும்புபவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் என்று பகவான் மணிகண்டன் தனது வளர்ப்பு தந்தையான ராஜசேகர பாண்டியனுக்கு தெளிவாக கூறுகிறார். அப்படி விரதத்தை அனுஷ்டிப்பது ஒரு குறிப்பிட்ட வயதிற்குள் இருக்கும் பெண்களால் முடியாத காரணத்தினால்தான் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. தவ பூமியான அங்கு விரதமில்லாமல் செல்வதால் உடல் இயக்கத்தில் சில மாறுபாடுகளும் தாக்கங்களும் ஏற்படலாம் என்பது ஆன்றோரின் வாக்கு. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு எல்லைக்கு உட்பட்ட பெண்கள் சபரிமலைக்கு செல்லக்கூடாது என்பது எவ்வளவு சத்தியமோ, அதே போல விரதமில்லாமல் ஆண்கள் செல்லக்கூடாது என்பதும் சத்தியமே. உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்த போது பீப்பிள் ஃபார் தர்மா என்ற அமைப்பின் மூலமாக பக்தர்கள் சார்பில் வாதாடப்பட்டது. பண்டைய நெறிமுறைகள் காக்கப்பட வேண்டும், பண்டைய பழக்க வழக்கங்களே சபரிமலையில் தொடர வேண்டும் என்ற வாதத்துடன் அரசுக்கு எதிராக பக்தர்களின் நம்பிக்கையை குலைக்கும் முயற்சிகளுக்கு எதிராக அந்த அமைப்பு களமிறங்கியது. அந்த அமைப்புடன் இணைந்து நானும் பண்டைய நூல்களிலிருந்து பல அரிய நூல்களை நான் ஆராய்ந்திருக்கும் காரணத்தினால் அந்த தகவல்களை உச்ச நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உதவினேன். முக்கியமாக ஸ்ரீபூதநாத உபாக்கியானம் என்று சொல்லப்படும் புராணத்தில்தான் சபரிமலையை குறித்த முழுமையான தகவல்களும் விதிமுறைகளும் வருகின்றன. அதுவரை அந்த நூல் அச்சில் வராதிருந்தது. இந்த வழக்கை ஒரு காரணமாக கொண்டு எனது 13 வயதில் தொடங்கிய அந்த நூலுக்கான தேடல் கடந்த வருடம் அந்த நூலை மீட்டுருவாக்கம் செய்து வெளியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது. இப்போது அந்த நூல் நீதிமன்றத்தில் முக்கியமான ஆவணமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளையின் ஐயப்பன் நாடகத்திற்கு பின்னர்தான் தமிழகத்தில் ஐயப்பன் வழிபாடு பெருகியது என்பது குறித்து உங்கள் கருத்து என்ன? ஒரே அடியாக அப்படி சொல்லிவிட முடியாது. காரணம் என்னவென்றால், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழகம் முழுவதும் ஐயனார் வழிபாடு என்பது நெடுங்காலமாக இருந்த ஒன்றுதான். சபரிமலை திருக்கோவில் அதற்கான விரதமுறை இருமொழியுடன் மலையாத்திரை செய்வது என்பவைதான் புதிதான விஷயங்கள். கேரள பகுதியை ஒட்டியிருந்த கோவை மாவட்டம், அதே போல கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருநெல்வேலி வரை உள்ள மாவட்டங்களில் பண்டைய காலத்திலிருந்தே பலர் தொடர்ந்து சபரிமலை யாத்திரை செய்து வந்தார்கள். சோழ தேசமான திருச்சி, தஞ்சாவூர் பகுதிகளிலும் வட தமிழ்நாட்டில் இருந்தவர்களுக்கும் சபரிமலை பற்றிய அறிமுகம் புதிதாக இருந்தது. அதற்கு நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளையின் நாடகம் கட்டாயம் மிகப்பெரிய தொண்டாற்றியது என்றால் அது மிகையல்ல. பல தமிழக கிராமங்களுக்கு அவர் ஐயப்ப பக்தியை கொண்டு சேர்த்தார். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது வெளிநாடுகளுக்கும் சென்று ஆன்மீக சொற்பொழிவுகளை நிகழ்த்தியுள்ளீர்கள். அந்த அனுபவங்களை குறித்து சொல்லுங்களேன். குருநாதருடைய அனுகிரகத்தினால் பாரத பூமியிலும் பல வெளிநாடுகளிலும் சென்று ஆன்மீக சொற்பொழிவுகளை நிகழ்த்தும் வாய்ப்பு அடியேனுக்கு கிடைத்தது. இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மஸ்கட், துபாய், குவைத், ஆப்பிரிக்கா கூட சென்று சொற்பொழிவு நிகழ்த்தியிருக்கிறேன். ஒவ்வொரு பயணமும் ஒரு விசித்திரமான அனுபவம் தான். நான் எங்கு சென்றாலும் நெற்றி நிறைய விபூதியுடன், அதற்கு கீழ் குங்குமத்துடன் செல்வது வழக்கம். இது எனக்கு பள்ளியில் படிக்கும் போதே தொடங்கிய பழக்கம். ஆப்பிரிக்காவில் அவர்கள் ஏதோ நான் முகப்பவுடரை சரியாக துடைக்காமல் விட்டதால் நெற்றியில் திட்டுத்திட்டாக இருப்பதாக நினைத்து கொண்டார்கள். லுசாகா விமான நிலையத்தில் அங்கிருந்த இமிகிரேஷன் அதிகாரியிடம் 15 நிமிடம் விபூதி மகிமையை விளக்கிவிட்டு வந்தேன். இஸ்லாமிய நாடான மஸ்கட்டில் நம் நாட்டில் உள்ளது போல முறையாக பிரம்மாண்டமாக மகாருத்ரம் நடத்தி வருகிறோம். ஸ்ரீ மகா சாஸ்திர சேவா சங்கம் மூலம் நீங்கள் செய்து வரும் பணிகள் என்னென்ன? பக்தி என்கிற ஒற்றை புள்ளியில் இணையக்கூடிய பலனையும் சேர்த்து உருவாக்கப்பட்டதே மகா சாஸ்திர சேவா சங்கம், mahasastru.com. இதில் இளைஞர்களே அதிகமாக இருக்கிறார்கள். என்னுடைய பாட்டனார் சபரிமலையில் பங்குனி உத்திர மகோத்சவத்தை தொடங்கி நடத்தி வந்தார். அவரது காலத்துக்கு பிறகு அந்த பூஜையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்ட போது இந்த பெயரை கொண்டு சங்கத்தை தொடங்கினோம். ஆரம்ப காலகட்டத்தில் எங்கள் இல்லத்தில் சிறிய பூஜையாக இது நடந்தது. பின்னர் பெரிய அளவில் கைங்கரியங்கள் செய்ய சாத்தியமானது. சேவா சங்கத்தின் சார்பில் இன்று சபரிமலை மகர விளக்கு சமயத்தில் பெரியானை வட்டம் காட்டுக்குள் விசேஷ பூஜைகள், ஹோமங்கள் மற்றும் கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு அன்னதானம் நடத்துகிறோம். சங்கம் மூலம் சாஸ்தா வழிபாடு குறித்த பல அரிய நூல்களை வெளிக்கொண்டு வருகிறோம். மேலும் கோவையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 2 நாள் விசேஷ பூஜைகள், ஹோமங்கள், அன்னதானங்கள் நடைபெறுகின்றன. வறுமையில் இருக்கும் குழந்தைகளுக்கான கல்வி உதவி, பாழடைந்து இருக்கும் பல ஐயனார் சாஸ்தா கோவில்களுக்கு குறைந்தபட்சம் விளக்கு ஏற்றும் வகையிலாவது பூஜைகளை தொடர்ந்து நடத்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சாஸ்தாலய சேவனம் போன்ற பல கைங்கரியங்களை சங்கத்தின் மூலம் செய்துள்ளோம். மைண்ட் கேம்ஸ் மூலம் என்ன பணிகள் செய்கிறீர்கள்? மைண்ட் கேம்ஸ் ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி நிறுவனம். நான் இதில் மேனேஜிங் பார்ட்னர். நாங்கள் பள்ளி, கல்லூரிகள், கார்ப்பரேட் நிறுவனங்களில் மனித வள மேலாண்மை பயிற்சி, பேசும் கலை, தனி மனித மேம்பாடு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பயிற்சி வகுப்புகளையும் வினாடி வினா நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறோம். உங்கள் குடும்பம் பற்றி? தாய், தந்தை, மனைவி, குழந்தைகள், தம்பி, தம்பி, மனைவி என கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வருகிறோம். தந்தையார் வெங்கட்ராமன் ஆனந்தா பிலிம்ஸ், விஜயலட்சுமி பிலிம்ஸ் போன்ற திரைப்பட விநியோக நிறுவனங்களை நடத்தி வந்தவர். 1952 எங்கள் நிறுவனம் கோவையில் செயல்பட்டு வந்திருக்கிறது. தாயார் ரமா, பஜனை, நாம சங்கீர்த்தனம் என மகளிர் குழுவினரை கொண்டு பல கைங்கரியங்களை செய்து வருகிறார். மனைவி வசுதாரிணி கர்நாடக இசையும் நாம சங்கீர்த்தனமும் பாடுவார். ஒரு ஆடிட்டிங் நிறுவனத்தை பங்குதாரராக இருந்து நிர்வகிக்கிறார். ஸ்ரீ சாஸ்தா, ஜாதவேதன் என்று 2 மகன்கள். உலகெங்கும் உள்ள எங்கள் ஆன்மீக குடும்பம் மிக பெரியது. பல நூற்றுக்கணக்கான பேர்களுக்கு அரவிந்த் அண்ணாவாக இருக்கும் பாக்கியம் எனக்கு இறைவனால் அருளப்பட்டிருக்கிறது. சேஷாத்ரி சுவாமிகளின் கருணை. முன்னோர் செய்த தவப்பயனால் சிறுவயதிலிருந்தே பல மகா புருஷர்களுடன் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. என்னுடைய தாய் வழி கொள்ளுப்பாட்டனார் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளை நேரில் தரிசித்தவர். சுவாமிகள் எங்கள் பூர்வீக இல்லத்தின் வாசல் வரை வந்திருக்கிறார். ஸ்ரீ குழுமணி நாராயண சாஸ்திரிகள் எங்கள் வீட்டில் தங்கியிருந்து சுவாமிகளின் சரித்திரத்தை எழுதிய பெருமை உண்டு. அந்த அனுகிரக விசேஷத்தினாலேயே குருநாதர் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருப்பை இன்று வரை என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்று நான் திடமாக நம்புகிறேன். ஆச்சாரியார்கள் அருள். சிறுவயதிலேயே காஞ்சி ஆச்சாரியாள், சிருங்கேரி ஆச்சாரியாள் போன்றோரை தரிசிக்கும் பாக்கியமும் அவர்களுடன் தனித்து உரையாடும் அருளை பெறும் வாய்ப்பும் எனக்கு கிட்டியது. சின்னஞ்சிறுவனாக நான் எங்கள் பள்ளிக்கு வந்திருந்த சிருங்கேரி ஆச்சாரியாரிடம் நான் வரைந்த படங்களை காட்டிய போது, ரொம்ப நன்றாக போட்டியிருக்கிறாய் என்று ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். பின்னர் மகாமேருவை எனக்கு கொடுத்து ஆசி வழங்கியது வரை அவ்வருள் நீண்டிருக்கிறது. 4ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது ஒரு நாள் எங்கள் வீட்டிற்கு வந்த காயத்ரி சுவாமிகளிடம் நான் வரைந்திருந்த ஆலிலை கிருஷ்ணன் படத்தை காட்டினேன். உடனே அவர்கள் எங்கள் கண் முன்பாகவே அந்த பேப்பரில் இருந்து அந்த படத்தில் உள்ளது போலவே தத்ரூபமாக உள்ளங்கை அளவு பெரிய ஆலிலை கிருஷ்ணன் விக்கிரகத்தை உருவாக்கி கொடுத்தார். அது இன்னமும் எனது வழிபாட்டில் இருக்கிறது. பார்க்க படம். அருணாச்சலத்தின் மீது அளவு கடந்த பிரியம் உண்டு. பள்ளியில் ஸ்கவுட்ஸ் கேம்ப் என்றும் பலவித காரணங்களை சொல்லிக் கொண்டு அடிக்கடி திருவண்ணாமலை செல்வது வழக்கம். அப்படி ஒரு முறை சென்றபோது பகவான் யோகிராம் சுரத்குமாரை ஏகாந்தமாக திருவண்ணாமலையில் தரிசனம் செய்யும் பாக்கியம் கிட்டியது. அதே பள்ளி காலகட்டத்தில்தான் பகவான் ஸ்ரீ சத்யசாய்பாபாவை அடிக்கடி தரிசிக்கும் வாய்ப்பும் அவரது அருளும் கிடைத்தது. ஸ்ரீ குழந்தையானந்த சுவாமிகள், பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி, யோகி ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ சந்திரசேகர பாரதி சுவாமிகள், ஸ்ரீ அபிநவ வித்யா தீர்த்த மகா சுவாமிகள் போன்ற பல மகான்களின் அருளும் தொடர்பும் சிறுவயதிலேயே கிடைத்தது. ஆன்மீக வாழ்வுக்கு அது ஆழமான அடிப்படையாக அமைந்து விட்டது. இன்றும் ஃபயர் யோகி ராம்பாபு சுவாமிகள் முதல் துவாரகா சங்கராச்சாரியார் வரை பலருடனும் தொடர்பு உள்ளது. இவர்களில் பலருடன் பல தனிப்பட்ட அனுபவங்களும் உண்டு. அதையெல்லாம் விவரிக்க வேண்டுமென்றால் அது ஒரு தனி பேட்டியாக நீளும். அரவிந்த் சுப்பிரமணியம். ஐநா சபையில் ஒரு நாள். ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் சென்ற போது சுவிட்சர்லாந்தில் தங்கியிருந்து சில நாட்கள் சொற்பொழிவு செய்தேன். ஒரு நாள் என்னை நிகழ்ச்சிக்காக அழைத்திருந்தவருடனும் மற்றொரு நண்பருடனும் ஜெனீவாவில் உள்ள ஐநா சபையை சுற்றி பார்க்க சென்றிருந்தோம். விசேஷ அனுமதி பெற்று ஐநா சபையின் உள்ளே சென்று பார்த்தோம். நண்பர் என்னிடம், இன்று மாலை HWPL வேர்ல்டு அலையன்ஸ் ஆஃப் ரிலிஜன்ஸ் ஃபார் வேர்ல்ட் பீஸ் என்கிற அமைப்பின் சார்பில் உலக அமைதிக்காக அனைத்து மத தலைவர்களும் மத பிரதிநிதிகளும் கூடும் ஒரு கருத்தரங்கம் நடக்க இருக்கிறது, நாம் செல்வோமா என்றார். அதற்கென்ன, கட்டாயம் செல்வோம் என்றேன். அதை வேடிக்கை பார்க்கும் எண்ணத்தில் தான் போனேன். ஆனால் நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன் சொற்பொழிவாளர் என்று தெரிந்தவுடன் அங்கே இந்து மதத்தை குறித்து பேசுங்கள் என்றொரு வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டது. எல்லா மதங்களில் முக்கிய தலைவர்களும் குருமார்களும் கிட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் அந்த கருத்தரங்கத்தில் பங்கு கொண்டனர். எனக்கு குறிப்புகளை தயார் செய்யக்கூட நேரமில்லை. கடவுள் மேல் பாரத்தை போட்டுவிட்டு 1.5 மணி நேரம் நமது சனாதன தர்மத்தை பற்றி பேசினேன். எப்போதும் அமைதியை விரும்பும், அமைதியை நேசிக்கும் ஒரு நாட்டிலிருந்து நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நமது தர்மம் என்ன கூறுகிறது என்பதை எடுத்துரைத்தேன். பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர்களில் பலரும் குறிப்புகள் எடுத்துக்கொண்டார்கள். அதன் பிறகு கலந்துரையாடல் தொடங்கியது. நாம் கூறிய பல விஷயங்களுக்கு அவர்கள் குறுக்கு கேள்வி கேட்டார்கள். நம் நூல்களை அவர்களும் ஆழ்ந்து படித்திருக்கிறார்கள் என்பது புரிந்தது. புருஷ சூக்தம் கூறும் வேறுபாடு சோசியல் காம்போசிஷன் தானே தவிர ஏற்றத்தாழ்வு அல்ல என்று அவர்களிடம் விளக்கினேன். தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு புத்த பிட்சுவுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வாத பிரதிவாதம் நடந்தது. அவர் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்தேன். பவிஷ்ய புராணத்தை மேற்கோள் காட்டி அதமன் ஹவ்யயதி என்ற ஆதாரம் ஏவாள் கதையை சுட்டி காட்டி பேசினேன். இறுதியில் அங்குள்ள எல்லோருமே உலக மதங்களின் தாய் மதம் இந்து மதம்தான் என்பதை ஒப்புக்கொண்டார்கள். என்னுடைய சொற்பொழிவுகளில் மறக்க முடியாததாக இதனை நான் கருதுகிறேன். அரவிந்த் சுப்பிரமணியம். அரவிந்த் சுப்பிரமணியம் எழுதிய நூல்கள் பூதநாத உபாக்கியானம் என்ற பகவான் ஐயப்பனின் புராண நூலை கிட்டத்தட்ட 25 ஆண்டு ஆராய்ச்சிக்கு பிறகு தொகுத்து வெளியிட்டிருக்கிறார். மகா சாஸ்தா விஜயம் சாஸ்தாவின் முழுமையான புராண சரிதத்தை கூறும் நூல். இது 7 காண்டங்கள் கொண்டது. லலிதா சகசரநாமம் கூறும் அம்பிகையின் வரலாற்றை லலிதையின் கதை என்று தமிழில் வெளியிட்டிருக்கிறார். தேவி மகாத்மியம் கூறும் சண்டிகா பரமேஸ்வரியின் வரலாற்றை சண்டிகையின் சரிதம் என்ற பெயரில் தந்திருக்கிறார். பகவத்கீதை போல பகவான் சாஸ்தா ராஜசேகர பாண்டியனுக்கு உபதேசித்த பூதநாத கீதை, சிவனின் 64 திருவிளையாடல்களைப் போல அம்பிகையின் 64 திருவிளையாடல்களை கூறும் சக்தி பராக்கிரமம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்கிறார். இதுவரை 23 ஆன்மீக நூல்களையும் 200க்கும் மேற்பட்ட ஆன்மீக கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். மேலும் பல நூல்கள் வெளிவர உள்ளன. வலைத்தளம் shanmatha.blogspot.com. முகநூல் பக்கங்கள் www.facebook.com/sastaarvind www.facebook.com/arvind.subramanyam. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.